ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 7ஆம் சூத்திரம். வழங்குபவர் கே. சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் விண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ நீடூழி தழைக மாதோ
எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாம் சொன்னபடி நினையாம நினைந்து விபத்தொடக்கி வெல்வான். நன்றுடையானை தீயரில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒருவாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பட்டி ஒன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. பொழியவோன்பு பொழித்த புகழியவோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவாடூர் வன் கொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாத ஒரு திருத்தால் போற்றி பண்டை மறை வந்தரற்ற பசுந்தேஞ்சானும் பரிந்தொழுக சிவகந்தம் பரந்துனார கண்ட இருதய கமர முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அற்கதிரோன் விட மடர் பொழில் குடைசூழ்வெண்ணெய் மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் கொண்டரிக மனதாள சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்ற செய்வான். எல்லாம் அல்ல அம்மையவருடைய திருவர்களை வணங்குகின்றேன். இந்த திருத்தலத்திலே மங்களாம்பிகை உடனுரை திருவாபுரீஸ்வரராக எழுந்தரில் இருக்கக்கூடிய அருத்துறை பெருமானை வணங்கி சைவ சித்தாந்தத்தின் முனிம்பு குடிமொழியாக திகழக்கூடிய அருமை பொக்கிஷமாம் சிவஞான போதத்தை அருளி செய்த வெய்கண்ட தேவரின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை உருமதா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளையும் இந்த திருத்தலத்திலே இந்த திருமணத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி சென்று கொடுக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் அவருடைய பொன்னார் திருவடிகளையும் முதற்கண் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்நாளிலே 12 மாதங்களிலே கோடைக்காலத்துக்குரிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே ஒரு 10 நாட்கள் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்கிற நாளிலே நல்லவை இதுதான் நல்லது. நம்ம வாழ்க்கைக்கு உரிய நல்லதாக சிவஞான போதமானது அமைந்திருக்கிறது. இதை கேட்கக்கூடிய பெரும் பேறு பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். பல பேர் நினைப்பார்கள் உலகியல் வாழ்க்கையில சுற்றுலா செல்லலாமா, கோடை காலத்திலே குளிர்ந்தரக்கூடிய கொடைக்கானல் முதலான இடங்களுக்கு சென்று வருவதல்லவா மகிழ்ச்சி என்று உலகியல் சார்ந்த நிலையிலே, உடல் சுகம் சார்ந்த நிலையிலே அங்கங்கே உழவச் செல்வார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆன்ம நேயத்தை தேடி, உயிருக்கான ஈடேற்றத்தை தேடி, இது ஒரு பிறவியில் வருவது கிடையாது, பல பிறவியில் பண்ண புண்ணியம் தான். எல்லாருக்கும் இது வாய்க்காது. சில பேர் நினைப்பாங்க கைகூடாது, அதெல்லாம் கைகூடக்கூடிய நிலை இருக்குதுன்னு சொன்னா உண்மையிலேயே நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு சொல்ற மாதிரி கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறோம். அப்படி உலகியல் சார்ந்த அறிவுடைமையை விட்டுவிட்டு அருளியல் சார்ந்த மெய்யுணர்தலுக்கு நாம் வந்திருக்கிறோம். அறிவு ஞானம் இதற்கு என்ன வித்தியாசம் சொல்லுவ கேட்கறது உண்டு. அறிவுங்கிறது உலகியல் சார்ந்தது, ஞானங்கிறது அருளியல் சார்ந்தது. இப்படி ஒரு விளக்கம் உண்டு. ஞானம் என்பது மெய்யறிவு, மெய்யை பற்றி அறியக்கூடிய அறிவு. அப்ப அது பொய் அறிவுங்கிறது முன்ன இருக்கிற அறிவு. உலகியல் சார்ந்த அறிவு இருக்குது பாருங்க. நான் அறிவாளின் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அறிவு இருக்கும் அவர்களை கேட்டு பாருங்க. இந்த ஒரு வீடு கட்டுவதற்கு 12 லட்சம் ரூபாய் நீ செலவு செய்தாயா? நான் 7 லட்சத்திலேயே கட்டின இந்த வீட்டை. யார் சாமர்த்தியசாலி? நான் தான் அறிவாளி. பணத்தை மிச்சப்படுத்த போன அறிவாளி. இந்த வேலையை செய்வதற்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஏற்பட்டதா? இதை சுருக்கமாக இந்த கருவிகளை கொண்டு இப்படி செய்திருக்கலாமே. 10 நாள் செய்த வேலையை 5 நாட்களில் முடித்திருக்கலாமே. காலத்தை மிச்சப்படுத்த போன அறிவாளி. இதற்காக இவ்வளவு பேரை வைத்து சிரமப்பட வேண்டுமா? இதை பாதி பேரை வச்சே முடிச்சிருக்கலாமே. உழைப்பை மிச்சப்படுத்துபவன் அறிவாளி. உலகியலை பொறுத்தவரையில் செல்வத்தை மிச்சப்படுத்துபவன், காலத்தை மிச்சப்படுத்துபவன், உழைப்பை மிச்சப்படுத்துபவன் அறிவாளி என்று கருதப்படுகிறான். ஆனால் இந்த அறிவு வெறும் பொருள் சேர்க்கைக்கான அறிவு. இதுல சாமர்த்தியம் எதை வேணாலும் காட்டிக்கலாம். ஐக்கியம்னு சொல்றாங்களே, நுண்ணறிவு திறன், இதெல்லாம் இதுக்குதான் உதவும். பரிட்சை எழுதுறதுக்கு உதவும், பாஸ் பண்றதுக்கு உதவும், வேலைக்கு போறதுக்கு உதவும், சம்பாதிக்கிறதுக்கு உதவும். சுருக்கமா சுத்தி சுத்தி இங்கேதான் வரணும். ஆனால் இந்த அறிவு எத்தனை டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் சரி, எம்ஏ, எம்எட், எம்பில், பிஹெச்டி, எல்லாம் எம்இ, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும், பிஎஸ்சி, எம்எஸ்சி, எது முடிச்சிருந்தாலும், இது உலகியல் சார்ந்த அறிவு. இந்த அறிவு கடந்து இது இதுவரையில வேலைக்கு போறவரையில சம்பளம் வாங்குற வரையில உலகியல்ல வாழும் வரையில் இதை கடந்து நான் யார் என்கிற ஆராய்ச்சி வருகிறது அல்லவா நம்ம தலைப்பு. அதான் நான் யார் தான் 7வது நூற்றாண்டுடைய தலைப்பு. நான் யார் என்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆத்மா எங்கே இருந்தது? 100 ஆண்டுகள் கழித்து இந்த ஆத்மா எங்கே இருக்கும்? பொதுவா ஒரு அதிகபட்ச எல்லையா நான் வச்சுக்கிறேன். என்ன விடை, என்ன கிடைக்குது நமக்கு? இதைத்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. மேல்நாட்டிலையும் இதைத்தான் தேடுறாங்க, கீழ்நாடு நம்ம நாட்டிலையும் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் தேடி 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 வருகிறார்கள். மேல நாட்டை சேர்ந்தவர்கள் தேடி பார்க்கிறார்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நிறுத்திக் கொண்டார்கள். அவன் என்ன பண்ணா, விஞ்ஞானம் என்கிற நேரம் புதுசு புதுசா கருவிகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். உள்நோக்கி தேடக்கூடிய அறிவை, அந்த அறிவு நிலையை அவன் மேம்படுத்திக் கொள்ளவில்லை. வெளியில கருவிகளை எல்லாம் தயாரிப்பதிலே அவனுடைய அறிவை செலுத்த ஆரம்பிச்சான். ஆனா நம்ம ஆளுதான், இந்தியாவை சேர்ந்தவன் தான், ஆன்மா உள்ளே இருக்கிறது, அறிவு உள்ளதான் தேடணும், இறைவனை உள்ளதான் இருக்கிறான் என்று உள்நோக்கி சிந்திக்கக்கூடிய நிலை எங்க வந்ததுன்னு கேட்டா இந்தியாவில தான் அமைஞ்சது. அதனாலதான் மேல்நாட்டில் நிறைய செல்வம் சேர்க்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ரூம், ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சு படுத்திட்டு இருக்கான், ஆளுக்கு ஒரு சூட்கேஸ்ல பணம் வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் நினைச்சா போ. 2 கையில 2 ரிமோட் இருக்கு, 2 பக்கம் டிவி எது வேணாலும் பாத்துக்கலாம். எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதி இல்லை. கடைசியில புறப்பட்டு நேரம் எங்க வரலாம்? புதுச்சேரியா, திருவண்ணாமலையா, அங்க ரமண மகரிஷி அந்த அங்க போய் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமா? அங்க ராம் சுரத்குமார் இருக்காங்களே விசிறிசாமி, அங்க நிம்மதியா இருக்கலாமா? அவங்க சித்திரனா எங்க போகுது? இப்படி சமீப கால ஞானிகளுடைய பாதையை, அந்த வழிகாட்டுதலை நாடி வருகிறது. இன்னும் இதெல்லாம் வர்றதுக்கு இன்னும் முத்திய நிலை வேணும். சிவஞான போதத்தெல்லாம் தேடி படிக்கிறதுக்கு இன்னும் பெரிய பக்குவம் வேணும். இது மேலோட்டமா தொடக்க நிலை. இப்படி எல்லாம் வந்து இப்படி இருக்கக்கூடிய நிலை பாருங்க. இதுக்கு பேரு மெய்யறிவு, இதுதான் ஞானம். திருவள்ளுவர் நமக்கு எல்லாம் அடிப்படையான நூல் எதுன்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையான நூல் முதல்ல திருக்குறளை படிங்க. அதுல உலகியலும் இருக்கிறது, அருளிகளும் இருக்கிறது, முக்கியமா சைவ சித்தாந்தம் இருக்கிறது. நான் மயிலம் தமிழ் கல்லூரியிலே படிக்கிற காலத்துல இங்க பேராசிரியர் பிறந்தது ஒரு கேள்வி கேட்டாங்க, திருக்குறள்ல சொர்க்கத்தை பத்தியும் முக்தியை பத்தியும் செய்தி இருக்கிறதா? அப்பெல்லாம் அவ்வளவு ஆழமான விளக்க உரையோட படித்ததெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு படித்த ஞாபகம் வருது. கேட்டதும் எனது சொன்னேன், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். பொதுவா எல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய நிலையை யோசிச்சு பாருங்க. பாரம்பரியமா வந்தவங்களை விட்டுடுங்க, பாரம்பரியமா இருக்கிறவங்களை நான் ஒண்ணும் சொல்லல, புதுசா வர்றவங்களை பாத்தீங்கன்னா விபூதி எடுத்தோம்னா கூட என்ன பண்ணுவாங்க, எடுத்து மொத்தமா சேர்த்து நிறைய இடமாட்டாங்க, நெற்றி நிறைய நீர் இடமாட்டார்கள், கொஞ்சோட்டு எடுப்பாங்க, ஏதோ குங்குமம் வைக்கிற மாதிரியோ ஏதோ கொஞ்சோட்டு. இந்த ரெண்டு குருவத்துக்கு நடுவில் லேசா ஒரு பட்டு போடாம தீட்டுறது, இல்ல கண்ணாடியில பார்த்து சதனம் போட்டு அழகு பாக்குற மாதிரி பாத்துக்க வேண்டியது. இப்படி தொடக்க நிலையிலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தாதான் விபூதியை இப்படி எல்லாம் இடக்கூடாது. பூசியில் தான் திருநீரே நிறைய பூசி, மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா, பூசியில் தான் திருநீரே நிறைய பூசி, பேசினா அவனை பத்தி பேசணும், பூசினா திருநீரை நிறைய பூசணும். அந்த மாதிரி நாம என்ன பண்றோம், தொடக்க நிலை. அந்த மாதிரி கேட்டு பாருங்க, இறந்த ஒருபாடு என்ன ஆகும், சொர்க்கம் கிடைக்கும் அவங்களுக்கு, அதான் அதிகபட்ச எல்லை சொர்க்கம். வேதம் கூட அதைத்தான் சொல்லுகிறது, அதிகபட்ச எல்லையாக சொர்க்கத்தை தான் சொல்லுகிறது. வேதத்துக்கு அப்புறம் வந்த ஆகமம் தான் சொல்லுது. இன்னும் அதுல ஆழமான சிந்தனைக்கு போனீங்கன்னா, இதெல்லாம் பல உலகங்கள் இருக்குது, தேவர்கள் வாழக்கூடியது அது ஒரு இந்திரலோகம், அதை தாண்டி பிரம்மலோகம், அப்புறம் விஷ்ணு, அப்புறம் ருத்ரன், இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பதமுத்தி சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளிலே இந்த ஆத்மாவானது சென்று திளைக்கிறதே அதுதான் பரமுத்தி, மேலான இன்பம். இதெல்லாம் பதமுத்தினா பதம்னாலே தெரியும், பதம்னா பதவி, பதவினா போஸ்டிங்ன்றோம். அது என்ன பதவினா, குறிப்பிட்ட காலத்துல எழுந்திருச்சு இடம் கொடுத்தவன் அடுத்தா இருக்கு, அல்ல அங்கே உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது. பதவி என்பது நிரந்தரமானது கிடையாது, அது எந்த பதவியா இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் ஒன்று இல்லையா எந்த பதவிக்கு போனாலும். அதனால அது பதமுத்தி என்பது நிலைத்தது கிடையாது. குறிப்பிட்ட ஆண்டுகள் அது எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வச்சுக்கோங்க, ஆனா ஒரு முடிவு உண்டு. ஆனா சிவபெருமானுடைய திருவடி தாமரையிலே சென்று திளைக்கக்கூடிய நிலை இருக்குது பாருங்க, அந்த பேரின்ப பெருநிலைக்கு எல்லை என்பது இல்லை. அதனால அதுக்கு முன்ன தொடக்க காலத்தில் நினைச்சோம் சொர்க்கம் தான் அதிகபட்ச எல்லை. ஆனா வள்ளுவர் என்ன இருக்காரு, யான் எனது என்னும் செருக்கருப்பான், வானோர் உலகம் புகும் கிடையாது, வானோருக்கு உயர்ந்த உலகம். அங்கேயே என்ன ஆயிடுதுங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே தேவர் உலகம் என்பது வேறு, பதமுத்தி என்பது வேறு, பரமுத்தி என்பது வேறு. இது படிப்படியா வளர்ந்துகிட்டே வருது. அப்புறம் 5ஆம் நூற்றாண்டு வாக்குல பாத்தீங்கன்னா திருமந்திரத்தையும் காரைக்கால் அம்மையாருடைய அந்த அற்புத திருவந்தாதி உள்ளிட்ட நூல்களையும் பாக்கிறோம். அப்புறம் அடுத்த நிலையிலே சைவ புண்ணிய கண்களாக ரெண்டு பேர் வராங்க, அதுக்கு நாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருந்தகையும், அப்புறம் பெருந்தகை நாவலூர் பெருந்தகை வராது, ஆமா சுந்தர பெருந்தகை வராது, மாணிக்கவாசருடைய வரலாறு வருகிறது. இன்னும் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றவங்க, மாணிக்கவாசர் ஏன் பெரிய புராணத்தில் சேர்க்கவில்லை, இது என்ன அநியாயம் என்று கேட்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பிறகு நேரம் கிடைச்சா சிந்திப்போம். அது ஒரு பக்கம் சிந்தனை, என்ன தெரிஞ்சுக்கணும் அடிப்படையான விஷயம், அதுல என்னென்ன கோளாறுகள் இருக்குது, அதுக்கு எது சரி என்ன என்ன சூழ்நிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இப்படி படிப்படியா காலந்தோறும் இந்த சைவ சித்தாந்த சிந்தனை, சிவத்தை பற்றிய சிந்தனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 500 கடவுள் வாழ்த்துன்னு ஒரு 3 வரி பாடல் உண்டு, 3 அடிப்பாடல். உரைநடையை சொல்லும் போது வரின்னு சொல்லணும், செய்யுளை சொல்லுகிற பொழுது அடின்னு சொல்லணும். செய்யுள்ள வர்றது அடி, உரைநடையில வர்றதுக்கு பேர் வரி. அப்ப அங்க பாத்தீங்கன்னா, ஒருவன் இருந்தால் நிழல் கீழ் மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே, நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன் இருந்தால் நிழல் கீழ் மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே. பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர் பெருந்தகை சைவ சித்தாந்தத்தின் பிழிவாக அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க இதனுடைய அடிப்படை எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேடி போனீங்கன்னா நிறைய பேர் வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்ததாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த சிந்தனை திருக்குறளில் இருக்கிறது, திருமுறைகளில் இருக்கிறது, சங்க இலக்கிய பாடல்களில் இருக்கிறது, அது காலந்தோறும் வளர்ச்சி அடைந்து இப்படி பரிணமித்திருக்கிறது. பூக்குள்ள வாசம் மலரும் போல வருது, பூ பூத்துதான் வாசனை வந்துருதுன்னா அது எந்த பக்கம் வந்தது, கிழக்கு இருந்து வந்தா, மேற்கு இருந்து வந்தா, வடக்கு இருந்து வந்தா, தெற்கு இருந்து வந்தா, உள்ள இருந்துதான் வந்தது. முகை முக்குள் உள்ளது நாற்றம் போல் திருக்குறள், முகை முக்குள் உள்ளது நாற்றம், முக்கா இருக்கும் போதே வாசனை உள்ள அடங்கி இருக்கிறது. ஆலமரத்தினுடைய அத்தனை சுபாவமும் அந்த விதைக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஒரு மயிலினுடைய அத்தனை நிறங்களுக்குரிய கூறுகளும் அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திரவ பகுதியில் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் உண்மை, திடீர்னு வெளியில இருந்தா வந்தது கிடையாது. அந்த மாதிரி சைவ சித்தாந்த கூறுகள் எல்லாமே காலந்தோறும் தமிழ்ல அடங்கியிருக்கக்கூடிய தன்மை உண்மை. இப்ப இந்த பாடல் நம்ம எடுத்துங்க, மங்கள வாழ்த்து எடுத்துக்க, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. குறுகிய பாட்டு, நாலே அடி, ஒரு அடிக்கு ரெண்டு சீருன்னு சொல்லணும், ரெண்டு வார்த்தைன்னு சொல்லக்கூட ரெண்டு சீர், மொத்தம் எட்டு. வஞ்சிப்பாவனுடைய கூறாக அது சொல்லப்படும், ரொம்ப சுருக்கமா. வஞ்சிப்பாங்கிறது மிகச்சிறியதாக இருக்கும், ரெண்டு சீரும் மூணு சீரும் கொண்டதாக அமையும். வஞ்சி துறை, வஞ்சி விருத்தம், வஞ்சி தாழிசை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த மாதிரி வடிவம் சின்னதா இருக்கக்கூடியது. இது எங்க இருக்கு? ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க, ஞானசம்பந்தருடைய தேவாரம் நினைவு இருக்கலாம். கல்லார் நீழல் அல்லா தேவை நல்லார் பேணார் அல்லோம் நாமி. கல்லாலின் கீழ் இருக்கக்கூடிய சிவபெருமானை இன்றி மெஞ்சாணிகள் வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள். நாமும் அப்படிப்பட்டவர்கள் தான், அவரை தவிர வேறு யாரையும். நாம் ஒருத்தனே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, மற்றவங்கன்னா பசு, அது மகாவிஷ்ணு உட்பட யார் வேணாலும் எடுத்துங்க, எல்லாரும் பசு. அவன் ஒருத்தன் தான் பதி, அவன் ஒருத்தன் தான் பசுபதி. அதனாலதான் அவன் யாரு, பிறவாயாக்கை பெரியும். நாம நிறைய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறோம், ஏன் வணங்குறோம்? ஒருத்தர்கிட்ட ஏன் போய் நிக்கிறோம், பின்னால போய் நிக்கிறோம் கேட்டா, நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அவங்க கிட்ட இருக்குது, அதனாலதான் அவங்கள வணங்குறோம். நம்ம கிட்ட இல்லாத ஒரு நல்ல தன்மை அல்லது நமக்கு தேவையான தன்மை அவர்களிடத்துல இருக்குது, அவங்க கிட்ட போய் கேட்டா என்னென்ன கேட்கறீங்களோ அதெல்லாம் தராங்க, சொல்லுவாங்க. இந்த தெய்வத்தை கும்பிட்டா இதெல்லாம் தரும், அதெல்லாம் தரும், உடனே கிடைக்கும். கணபதி பூஜை கைமேல் பலன், முருகப்பெருமான கும்பிடு உடனே எல்லாம் கிடைக்கும், அம்மாவை கும்பிடு அம்பிக்கையே எல்லாம் கிடைக்கும். இந்த சிவபெருமான் மட்டும் ஏன் தான் இப்படி சோதனை வைக்கிறாரோ தெரியல, உலகியல்ல இப்படி ஒரு பேச்சு பரவலாக பேசப்படுவது உண்டு. இவங்கெல்லாம் எல்லா தெய்வமும் சரி, எல்லா சிவபெருமானுடைய வெவ்வேறு பிம்பங்கள் தான் நமக்கு தெரியும், அது வேற செய்தி. பரம்பொருளின் பிரகாசம் பருதி புத்தேர், பரம்பொருளின் பிரகாசம் பருதி புத்தேர், சூரியன் சௌரவம்னு சொல்லுவாங்க. பல உயிரும் ஒடுக்குகின்ற பண்பே ஈசன், ஈசன்கிறது ஒடுக்கத்தை ருத்திரன் நிலையில ஒடுக்கம் செய்யக்கூடிய நிலை இருக்கக்கூடியதாக இருக்குது. கறந்தவற்றை ஒழிப்பது மால், கறந்து அவற்றை காப்பது மால், அடியார்தாம் கருதும் செய்கைக்கு வரம் கொடுத்தும் உடுத்திருதல் கணேசன், ஞான உபதேசம் புரிந்திருதல் ஒளிப்பெயர்க்கையா, வரந்தரு மற்றும் உபாசத்து பெற்றோர் இந்த வகை அறிவார், மற்றவருக்கு வம்பாம் தானே. என்னடா இது பெரிய வம்பாகுது, என்னென்னமோ சொல்றாங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக எல்லாத்தையும் வரிசையா வச்சு பண்ண, ஆறு மதங்கள் சொல்லுவாங்க, சண்மத ஸ்தாபகர் எல்லாம் கூட சொல்றாங்க, யாரும் ஸ்தாபகர் கிடையாது, யாரும் உருவாக்கவில்லை, ஆறு மதங்களையும் அவர்கள் செப்பனிட்டார்கள், தோற்றுவித்தார்கள் கிடையாது, செப்பனிட்டார்கள். அந்த வார்த்தையை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆறு மதங்களாக சொல்றது சிவம் சைவம், அம்பிகையை பத்தி வரக்கூடியது சக்தி சாக்தம், சூரிய சௌரம், கணபதி ஞானாபத்தியம், விஷ்ணு வைஷ்ணவம், குமரன் கௌமாரம், இப்படி சொல்லக்கூடிய நிலை உண்டு. நான் அதுக்கெல்லாம் போகல, அந்த பேதத்தை நான் கருதவில்லை. என்ன ஐமுக சிவன் அறுமுக சிவன் எல்லாம் ஒண்ணு கந்த புராணம் சொல்லுது, நான் அந்த ஆராய்ச்சிக்கு போகல. நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, எல்லா தெய்வங்களை விடவும் மேலாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக்கிய சிவபரம்பொருள் மற்றவங்கெல்லாம் இன்ன சூழ்நிலையில் தோன்றினார்கள், இன்ன காரணத்துக்காக தோன்றினார்கள் என்கிற தன்மை உண்டு. ஆனால் சிவபரம்பொருள் யாரால் தோற்றுவிக்கப்பட்டார்? தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி, எப்படி சொல்றது? சுயம்பு பிறவாயாக்கை பெரியோன், யார் சொல்றது? சைவ சமயத்தை சேர்ந்தவங்க சொல்ல, இளங்கோவடிகள் அப்பவே சிறப்பதிகாரத்தில் இரண்டாம் நூற்றாண்டு அளவுல எழுதி வச்சுட்டு போயிருக்கார், பிறவாயாக்கை பெரியோன் கோயில். அப்ப தீரா நோய் என்று சொல்லுகிறோமே, ஒரே ஒரு நோய், பெருவி என்கிற நோய் தான் தீரா நோய். தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலையை கொண்ட போராணை உள்ளிருக்கு வேலோராணை போற்றாதே அட்டனால் போக்கினேனே. தீரா நோய் தீர்த்தருளக்கூடியவன் யாருன்னா அவன் தான். ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்கிறோம், அவருக்கே அந்த நோய் இருக்குன்னா நம்ம நோய் எடுக்கணும், நானே அதுக்கு தாங்க மருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா, கிடைச்சா நான் சொல்றேன் அப்படின்னு எந்த டாக்டரா இருக்கட்டும். ஆனா இந்த டாக்டர் கிட்ட மட்டும் தான் பிறவி நோய்க்கு மருந்து இருக்கு, மத்தவங்களும் அவங்களே பிறவி. செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவால, யாரு குமர ஒருவர் பாடுவார், முத்துக்குமார் சாமி பள்ளி தமிழ். ஆனா மற்ற தெய்வங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய நிலையாக ஒரு ஒரு நிலை இருக்கிறது. சிவபரம்பொருள் தான் என்றும் உள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள், பல்லாண்டு ஆகினால் அப்படிப்பட்ட அந்த பெருந்தகையை நாடி அவரை போலவே நிலைத்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். நான் சொல்ல வந்து முதல்ல ஆரம்பிச்சது அந்த அறிவை பத்தி ஆரம்பிச்சேன். திருவள்ளுவர் ரெண்டு அதிகாரம் எழுதியிருக்க, ஒரு அதிகாரத்துக்கு பேரு அறிவுடைமை, இன்னொரு அதிகாரத்துக்கு பேரு மெய் உணர்தல். நல்லா கவனிக்கணும், அறிவுடைமை என்பது உலகியல் சார்ந்தது. ஒரு அரசன் எப்படி அறிவுடையவனாக இருக்கணும், இந்த பொருள் இல்லாருக்கு ஊடகம் இல்லை. அதுக்காக அங்க இருக்கு பாருங்க, அருள் இல்லாருக்கு ஊடகம் இல்லைங்கிறது எதுனா மெய் உணர்தல். இது இவங்களுக்கும் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கும் அனுசரணும். மெய் உணர்தல் அறிதல் கிடையாது. இறைவனை அறிவு நான் எனக்கு எல்லாம் நோப்பாக மனப்படங்க, தலைவிட சொல்லுவங்க, சொல்லிட்டா நேர வாப்பா உனக்கு முத்தி தரணும் வேற. அறிவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு, அனுபவம் வேண்டும். படிப்பறிவு மட்டும் இருந்தா போதாது, பட்டறிவுன்னு சொல்ற பாருங்க, அழுந்தி அறிதல். இறைவனை அழுந்தி அறியக்கூடிய தன்மை இருக்கணும். ஆனா நம்ம எதில் அழுந்தி அறிகளும் தெரியுமா, ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அவருக்கு, நமக்கு ஐந்து பேர் அறிவும் தொலைக்காட்சியே கொள்ள அப்படியே பார்க்கலாம் அந்த காட்சியை. சில பேர் ஆடுறாங்க, தன்னை மறந்து ஈடுபட்டு இருக்காங்க, பின்னால என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அது பாம்பு போனாலும் தெரியாது, தேர் போனாலும் தெரியாது, திருடம் போனாலும் தெரியாது. ஐந்து பேர் அறிவும் இப்படி இருக்குது நம்ம அறிவு. இதுலதான் உலகியலில் அழுந்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் என்றைக்கு சிவபரம்பொருள் இடத்திலே அழுந்த போகிறோம். அந்த அழுந்துவதற்கான புத்தி முறை என்ன, அதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கோம். நாம அது தனியே இருந்து கத்துக்க முடியாது. தவத்துக்கு ஒருவர்னு சொன்னாங்க அந்த காலத்துல, தவம் என்பது தனியே செஞ்சது, பட்டினி கிடக்கிறது, ஒரு வேளை சாப்பிடுறது சொல்றாங்க இல்லையா, ஒரு வேளை யோகி, இருவேளை போகி, மூன்று வேளை ரோகி, அப்ப நான்கு வேளை உடலை விட்டே போகியா, தெரியல துரோகியா நாட்டுக்கே தெரியும். ஆகினால அது அந்த காலத்து நீதி வேண்டாம், ஒரு வேளை ஒன்று ரெண்டு வேளை ஒன்று. ஆக ஒன்று விட்டு ஒரு நாள் சாப்பிடுறது, அஷ்டமி எட்டு நாளைக்கு ஒரு தடவை, அஷ்டமி அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி எட்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுறது, காய்கனி சருகு தண்ணீர் காற்று என்று படிப்படியா குறைச்சுக்கிட்டே வர்றது. இப்படி எல்லாம் கடுமையா விரதம் இருந்தாங்க. வெயில்லையும் பனியிலையும் மழையிலையும் புற்று எழும்படியாக, வால்மீகி முனிவர் சொல்றீங்களே, புற்று எழும்படியா தவம் இருந்தார். இப்படி எல்லாம் நெருக்கடியான நிலைகளில் தவம் இருந்ததெல்லாம் உண்டு. அது சில யோகங்களே, கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்கிற நிலையிலே வேதம் முதலான நூல்ல சொல்லப்பட்ட நிலைகள்லாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நமக்கு தவம்னு என்ன தெரியுமா சொல்றது, சைவ சித்தாந்தம் சிவஞான போறோம் இன்னும் நம்ம படிக்க போறோம், அடுத்த வகுப்புல இன்னும் தெளிவா எட்டாம் சூத்திரத்தில் வரும். நாம் செய்யக்கூடிய தவம் சரியை கிரியை யோகம், இதுதான் நிலைத்து. மீதி நீங்க யாரும் செய்யறது வேபி செய்யறதெல்லாம் அதெல்லாம் சும்மா அப்பப்ப சாப்பிட்டதும் சரிச்சு போய் மறுபடி பயிற்சி எடுக்கிற மாதிரி. ஆக அதெல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய்விடும், சொர்க்கத்துக்கு கொண்டு போய்விடும். சரியை கிரியை யோகம் இது மூன்றும் படிநிலைகள், இவை மூன்றும் ஞானத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஞானங்கிறது ஒரு கோயிலுக்கு அமைந்த சன்னதி வீதி மாதிரி, கிழக்கு கீழ ரத வீதி, மேல ரத வீதி, வடக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதின்னு ஞானம் இருக்கிறது பாருங்க. சன்னிதி வீதி நாம் சந்து பொந்தல் இருந்தாலும் கொண்டாந்து கடைசியில் சரியை கிரியை யோகம் எங்க கொண்டாந்து சேர்க்கும், ஞானத்துல சேர்க்கும். ஞானம் தான் நம்ம கொண்டு போய் சிவபெருமானுடைய திருவடியின் கண்ணியை சேர்க்கும். ஆகையினால அந்த சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்கு, ஞானத்தை அடைவதற்கு, நாம் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு நாம் சைவ சித்தாந்தத்தை படிக்க முற்படுகிறோம். இருக்கிறதுலயே கஷ்டமானது சிவஞான போதும். இதை துணிஞ்சு பாடம் கேட்க வந்திருக்கிறதுக்கே முதல்ல பாராட்டணும், பெரிய விஷயம். ஏன்னு கேளுங்க, நிறைய பேர் கிட்ட சொன்ன சிவஞான போதமா, ஐயோ என்ன சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டங்க. நான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், சிவஞான போதத்தை பேருரையை வடிச்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன். வீட்டம்மா அந்த அண்ணன் கீரை ஆஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு, என்னம்மா கீரை ஆயிரம் இவ்வளவு நேரமா ஆஞ்சிக்கிட்டு இருக்கியேன்னு நான் கேட்டேன். நீங்க என்னங்க, நானும் பாக்குறேன், ரெண்டாம் பக்கம் தாண்டி நீங்க போகவே இல்லை, நீங்க என்னங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த அம்மா. உடனே அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கீரையை பத்தி ஒண்ணும் தெரியாது, இது பொண்ணாங்க நிக்கிற மீதி கீரையெல்லாம் உருவி போட்டுடலாம், பொன்னாங்கண்ணி கீரைய கொஞ்சம் இங்க மெதுவா தான் காலதாமதம் ஆகும். நான் சொன்னேன் மீதி புத்தகம் எல்லாம் வேற, அரநானூறு புறநானூறு நான் படிச்சுடுவேன், சிற்றை கிரமணி இது சிவஞான போதம். அந்த பொன்னாங்கண்ணி கீரை உறக்கண்ணுக்கு எவ்வளவு நல்லதோ, உறக்கண்ணுக்கு எவ்வளவு தேவையோ சிவஞான போதம், அகக்கண்ணுக்கு அவ்வளவு. உண்மையை நடந்த சம்பவம், யாரும் விட்ட கதையோ கிடையாது, வீட்டு கதை தான், உண்மையாதான். சரி, சைவ சித்தாந்தத்தை படித்தால் என்ன தெரிந்து கொள்ளலாம்? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், என் அனுபவ நிலையில சொல்றேன். நான் ஒரு இடத்துல ஒரு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன், சொற்பொழிவுடன் முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் பேசிட்டு இருக்கும் போது லேசா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க சைவ சித்தாந்தம் படிக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு தீர்வுக்காக சொல்ல வர, மனைவி எப்படி இருக்கணும், சைவ சித்தாந்தம் படிச்சா எப்படி மாறுவாங்க பெண்கள்ன்றதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் சொன்னேன். நானும் போய் ஒரு இடத்துல பேச போனேன், இன்னும் நிறைய பேரும் பேச வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் மிக அதிகமான தொகை வழங்கப்பட்டது, எனக்கு இருக்கிறதுலே மிக குறைவான தொகை தரப்பட்டது. நம்ம என்னன்னு தெரியல, மனிதன் தானே, பேச்சு வரும் தானே, இல்லைன்னு சொன்ன பொய் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, சிலம்பின்னு ஒரு அம்மா இருந்தா கம்பர் என்கிற புலவர் இடத்துல என்னை பத்தி பாடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டதும் 1000 பொன் கொடுத்தா நான் பாடுவேன்னு சொன்னாரு. இந்த அம்மா கிட்ட இருந்ததெல்லாம் வித்து கொடுக்கும் பொழுது 1000 பாதி தான் கிடைச்சது, 500 தான் கிடைச்சது. உடனே அவர் ஒரு 1.5 வரி பாட்டு விட்டார், 2 வரி கூட கிடையாது, பாட்டு போயிட்டாரு. அந்த அம்மா வருத்தப்பட்டிருந்தாங்க, ஐயோ வறுமையா போச்சு அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து பாட்டி ஔவையார் வந்தாங்க, பசிக்குதுட்டாங்க. இந்த அம்மா இவங்களுக்கு வச்சிருந்த கூழ கொடுத்தாங்க, குடிச்சுடுறது இதுதான் எழுதிட்டு இருந்தாங்க. அதை யாங்க கேக்குறீங்க, பாட்டு பாடணும், என்னை பத்தி பாடுவாருன்னு ஆசைப்பட்டு 1000 to 500 தான் இருந்து கொடுத்தேன், பாதி பாட்டு தான். அப்படியா, நான் அந்த பாட்டை முழுசாக்கி பாடுறேன்னா அந்த அம்மா பாட்டு கூழுக்காக கவி பாடும் போன கிழவி நம் கிழவின்னு சொல்லுவாங்களே, அந்த அம்மா மீதி 2 பாட்டை பாட்டு போனாங்க, மீதி 2 வரிய முழுமை செய்து விட்டு போனார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப அவங்க கம்பனா இருந்துட்டு போகட்டும், நீங்க ஔவையாரா இருங்க. அதனால என்ன கம்பனுக்கும் ஔவையாருக்கும் பாகுபாடு உண்டா? இறைவன் நமக்கு எது கட்டளை இட்டு இருக்கிறாரோ அதை செய்யுங்க, இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க. உங்க கடமை பாடம் நடத்த வேண்டியது, பேச சொன்னா பேச வேண்டியது, எவ்வளவு கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், கொடுக்கறதுனால அவனுக்கு தெரியும். இந்த பக்குவம் சைவ சித்தாந்தம் படிக்கலாம் நிச்சயமா வராது. அவன் வாழ்க்கையில பிரச்சனை வருமா? பிரச்சனை ஆரம்பிக்க கூடிய இடத்துலயே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொன்ன, அந்த மனப்பக்குவத்தை தருவதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் ஏதோ பிறகு, வாழ்க்கைக்கு பிறகு ஏதோ முக்தி தருகிறது, வீடு பேர் தருகிறது என்றெல்லாம் சொல்ல கிடையவே கிடையாது. எப்படி வாழ்வது என்கிற வழிகாட்டத்தை தருவதுதான் சைவ சித்தாந்தம். மனப்பக்குவத்தை தருவதுதான் சைவ சித்தாந்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இருவினை ஒப்புன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? இருவினை ஒப்புன்னா என்ன, 1000 ரூபாய் நான் குறுக்கோயில சம்பாதிச்சேன், ஆனா 1000 ரூபாய் கோயில் செலவு கொடுத்துட்டேன், இதுதான் இருவினையும் ஒப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. நண்பின் 1000 ரூபாய் குறுக்கு கோயில வாங்கினேன், முறையா வாங்கல, குறுக்கால வாங்கினேன், நான் எடுத்துக்கல, அப்படியே கொண்டு போய் டொனேஷன் நான் கொடுத்துட்டேன். ஆகையினால இது இருவினை ஒப்புனாங்க, அது கிடையாது. இதுக்கும் உனக்கு தண்டனை, இதுக்கு உரிய பலன் உண்டு, அதுக்கும் உரிய பலன் உண்டு. நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அது அதற்கு உரிய பலன் உண்டு. அப்ப எப்ப இங்க சமமாவது, எல்லா நல்வினையும் எல்லா தீவனையும் ஏதோ ஒரு பெரிய பெரிய தராசு வைக்கிறாங்க இல்லையா, இந்த நெல் எல்லாம் அடக்கிற மாதிரி. அப்ப அந்த மாதிரி ரெண்டும் பேலன்ஸ் ஆகிறதான் இருவினை ஒப்பா? என்னது இருவினை ஒப்புன்னா என்ன? அதுவா நான் சொன்ன முத சொன்னதும் கிடையாது, இதை கொடுத்து அங்க வாங்கி கொடுத்தா இது உதவும் சரியா போச்சு, தானிக்கு தீனிக்கு சரியா போச்சுன்னு அது கிடையாது. இல்ல, ரெண்டு வினையும் சமமா போறது அதுவும் இல்லை. இருவினை ஒப்புனா என்னன்னா, ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்துங்க, இருவினை பயன் ஒப்பு. நாம கொஞ்சம் மனசுக்குள்ள நம்மளா சேர்த்துக்கோம், இருவினை பயன் ஒப்பு. நல்வினையால் வரக்கூடிய இன்பத்தையும் தீவினையால் வரக்கூடிய துன்பத்தையும் சமமாக கருதக்கூடிய மனநிலை. இதை அழகா சொல்வார் துர்காபீத்துக்கு பேராசிரியர் ஒரு பெருந்தையார், பேரே பேராசிரியர் வச்சிருக்காங்க, இயற்பெயர் என்னன்னு தெரியல. அவர் எழுதுறாரு, சாந்தம் என்றால் என்னன்னு கேட்கிற பொழுது அதுக்கு விளக்க அவர் எழுதுறாரு, செஞ்சாந்து எரியினும் செத்தினும் போழினும் நெஞ்சு ஓர்ந்து ஓடா நிரவி. சந்தனத்தை வாரி உனக்கு அபிஷேகம் பண்ணாலும், வாரி வாரி ஊற்றி அபிஷேகம் பண்ணாலும் அதுக்காக சிரிக்கிறதோ, கலக்கட்டு எடுத்து கலக்கட்டுன்னு சொல்றமே செத்துறாங்களே, அல்லது மண்வெட்டி எடுத்து புல்வெளி இதெல்லாம் சரிப்படுத்துறமே, அல்லது கடப்பாறை எடுத்து பள்ளம் தொடரமே, செத்தினும் போழினும் போழுதுன்னா பள்ளம், நெஞ்சு ஒருந்து ஓடா நிலைமை, ரெண்டுத்துக்கும் சமமா இருக்கு. இது என்ன, ராமாயணத்தோட ராமன மெய்திருப்பதம் ஏவென்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகின்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவார். ரெண்டையும் சமமா நினைக்கிறதுக்கு அதுதான் சைவ சித்தாந்தம்.